The following is a class on the Bhagavad Gita as it is, 4th chapter, text 6-8, given by His Divine Grace, A.C. Bhaktivedanta Swami Prabhupada, recorded in the summer of 1966 in New York.
Pinvarum Bhagavad Gita Unmai Uravil, 4th Adhyayam, 6-8 Varailana Slogangalukku, Upanyasam Valangiyavar, தெய்வத்திரு அ ச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் 1966 வருடம் கோடை காலத்தில் நியூயார்க் நகரில் பதிவு செய்யப்பட்டது.
பூதானாமி சோபி சன் பிரகிருதிம் சாம் அதிஷ்டாய சம்பவாமி ஆத்மாய. நவ லார்ட் ஸ்ரீகிருஷ்ணா இஸ் டிஸ்கிரைபிங் how he incarnates himself. For the benefit of conditioned souls in the material world.
Bhagavan Sri Krishna kattunda jeevangaludaiya nanmaikkaga inda bhaudhiga ulagathile eppadi avadharikkirar endradha avare vilakkirar.
Supreme Personality of Godhead. He descends. The Sanskrit word is avatar. Avatar. Avatar, avataram. Avataram means who comes from higher plane down to this material world. He is called avatar.
Paramapurusha Bhagavane keelarangi varar. Samaskrita vartayana avatara. அவதாரம் அப்படின்னா மேல் உலகத்திலிருந்து கீழே இந்த பௌதிக உலகத்துக்கு கீழறங்கி வர்றது. அவருக்கு பேரு அவதாரம்.
So sometimes Lord Sri Krishna comes himself and sometimes he sends his representative also for deliverance of the conditioned soul.
கட்டுண்ட ஜீவன்களை விடுவிக்கிறதுக்காக சில சமயத்தில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அவரே வர்றார், சில சமயத்தில் அவருடைய பிரதிநிதிகளை அனுப்பி வைக்கிறார்.
Now the principal religion of the world, Hindu religion, Muslim religion, Christian religion and Buddha religion. Most of them believe some
இப்போ உலகத்தின் முதன்மையான மதங்களான ஹிந்து மதம், இஸ்லாம் மதம், கிறிஸ்தவ மதம், புத்த மதம், இவர்கள் எல்லாருமே ஒரு உயர் அதிகாரியோ அல்லது ஒரு நபரோ பகவானுடைய ராஜ்யத்திலிருந்து இங்கே கீழிறங்கி வர்றாங்க அப்படின்றத நம்பக்கூடியவர்களா இருக்காங்க.
In your Christian religion, Lord Jesus Christ, he claims to be the Son of God and coming from the kingdom of God to reclaim it.
உதாரணத்துக்கு உங்களுடைய கிறிஸ்தவ மதத்தில் இயேசு கிறிஸ்து கடவுளின் குழந்தையா ஏற்றுக்கொள்ளப்படுறார். அவர் கடவுளுடைய ராஜாங்கத்திலிருந்து உங்களை மீட்கிறதுக்காக வர்றார்.
So this claim of Lord Jesus Christ, we admit, we the followers of Bhagavad Gita, we admit this claim.
Yesu Christu meetkaradhukaga vandirkar abindrada Bhagavad Gita pinpatrakoodiyavargalana naanga oppukolrom, adha yetrukolrom.
So there is no difference of opinion between the followers of Hindu religion and Christian religion. In details there may be, according to country, climate and people, in details there may be difference. But that does not make any material difference.
அதனால ஹிந்து மதத்தை பின்பற்றவர்களுக்கும் கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றவர்களுக்கும் வேறுபட்ட கருத்துக்கள்ன்றது எதுவும் இல்லை. விவரங்களை பார்க்கும்போது ஒரு நாட்டுக்கு ஏற்றார் போல, சூழ்நிலைக்கு ஏற்றார் போல, மக்களுக்கு ஏற்றார் போல சில வேறுபாடுகள் இருக்கலாம் கூட. ஆனால் அதுக்காக இது எந்த ஒரு பௌதிக வேறுபாடும் கிடையாது.
so far devotional service is concerned. Now there are several items for offering devotional service to the Lord.
பக்தி தொண்டு அப்படின்னு எடுத்துட்டோம்னா இப்போ கடவுளுக்கு அர்ப்பணிக்கிறதுக்காக பல விஷயங்கள் இருக்கு.
சவனம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாக்கியம், சத்யம், ஆத்ம நிவேதனம்,
அவைகள்லாம் ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சாக்கியம், ஆத்ம நிவேதனம்னு அழைக்கப்படுது.
Now here in this room we are performing the process of shravanam and kirtanam.
இப்போ இங்க இந்த அறையில நம்ம ஸ்ரவணம் கீர்த்தனம் என்ற வழிமுறையை செயல்படுத்திட்டு இருக்கோம்.
That's why we chanted Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Ram, Hare Ram, Ram Ram, Hare. This is reciprocation of Sravanam and Kirtanam, hearing and chanting. That I chanted, you heard, and you chanted, I heard. Reciprocation.
உதாரணத்துக்கு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரேன்னு நம்ம இங்கே பாடணும். இது ஸ்ரவணம் கீர்த்தனத்துக்கான பரிமாற்றம். கேட்கறது பாடுறது, நான் பாடினேன் நீங்கள் கேட்டீங்க, அதுக்கு பதிலாக திரும்ப நீங்கள் பாடினீங்க. ஸ்ரவணம் கீர்த்தனம்ன்ற இந்த ரெண்டு வழிமுறையும் இந்த பக்தி தொண்டில் முதல் வழிமுறைகளாக இருக்கு.
What about hearing and chanting? Now Vishnu, Vishnu means the Supreme Lord.
இந்த ஸ்ரவணம் கீர்த்தனம்ன்றது எதை பற்றினது? விஷ்ணுவை பற்றினது. விஷ்ணுன்னா முழு முதற் கடவுள்.
Not any other thing. If we may chanting and hearing in some other subject matter, no, that is not do.
வேற ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி நீங்க பாடுறதும் கேட்கறதுமா இருந்தீங்கன்னா அது சரியானதல்ல.
We have to hear and chant about Vishnu, the Supreme Lord.
முழுமுதற் கடவுளான விஷ்ணுவை பற்றி நாம கேட்கணும், பாடணும்.
சரணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் மெடிடேஷன். If you meditate upon the Supreme Lord, that is also bhakti, devotional service.
அதே மாதிரி ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் தியானம், நீங்க முழுமுதற் கடவுள் மேல தியானம் செய்தீங்கன்னா அதுவும் கூட பக்தி, பக்தி தொண்டு.
ஸ்மரணம், சரணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம், பாதசீவனம், அர்ச்சனம், அர்ச்சனம், டெம்பிள் வாசி.
ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம். அர்ச்சனம்னா கோயில் வழிபாடு. உங்களுடைய நாட்டில் கோயில் வழிபாடு கிடையாது. எங்களோட இந்தியாவில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோயில்கள் இருக்கு. விருந்தாவனம், நான் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இடம் அங்கே. விருந்தாவனம் வந்து ஒரு சின்ன நகரம், அங்கே ஒரு 50,000 மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க.
ஆனால்
நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க கேட்டீங்கன்னா, ஏன்னா அங்கே 5,000 கோயில்கள் இருக்கு.
There are 5,000 temples in one small city.
50,000 மக்களுக்கு 5,000 கோயில்கள் ஒரு சின்ன நகரத்தில் இருக்கு.
And out of that, there are about dozen very big temples, very just like four, very big temples.
அவைகளில் ஒரு டஜன் கோயில் மிகப்பெரிய பெரிய கோயில்களாக இருக்கு, ஒரு பெரிய பெரிய கோட்டை மாதிரி.
So, temple worship is very popular in India. Similarly, you have got your churches here.
அதனால் இந்தியாவில் இந்த கோயில் வழிபாடு மிகவும் பிரபலமானது. அதே மாதிரி இங்கே உங்கள் நாட்டில் இந்த தேவாலயங்கள் இருக்கு.
That is Bandana. Bandana. Bandana means offering prayer. You also offer prayer to the Supreme Lord. So that is also accepted as devotional service.
அது வந்தனம். வந்தனம் அப்படின்னா பிரார்த்தனை செலுத்துறது. நீங்களும் முழுமுதற் கடவுளுக்கு பிரார்த்தனை செலுத்துறீங்க, அதுவும் பக்தி தொண்டா ஏற்றுக்கொள்ளப்படுது.
Muslims also, they go to the mosque and offer prayers to Allah.
இஸ்லாமியர்கள் கூட மசூதிக்கு போய் அல்லாஹ்விடத்தில் அவர்களுடைய பிரார்த்தனையை முன்வைக்கிறாங்க.
So practically and in Buddhism, Lord Buddha is accepted as incarnation of Krishna in Srimad Bhagavatam.
புத்த மதத்தில் கூட புத்தர் கிருஷ்ணருடைய அவதாரமா ஸ்ரீமத் பாகவதத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு.
So we also Hindus, we worship Lord Buddha as incarnation of God. There is a very nice verse recited by one great poet, Vaishnav poet.
அதனால ஹிந்துக்கள் கூட புத்தரை கடவுளுடைய அவதாரமா வழிபடுறாங்க. ஒரு நல்ல அருமையான ஸ்லோகம் இருக்கு, ஒரு வைஷ்ணவ கவிஞர் எழுதினது. அதை கேட்கறதுக்கு நீங்க விரும்புவீங்க, நான் அதை இப்ப உங்களுக்கு
சொல்றேன். சுகாத்தம் கேசவத புத்த சரீரம் ஜய ஜகதீசரி ஜய ஜகதீசரி. The purpose of this verse is, oh Lord Krishna, you have assumed the form of Lord Buddha, taking compassion on the poor animals.
இந்த பாடலுக்கான அர்த்தம் என்னன்னா, ஓ பகவான் கிருஷ்ணரே, இங்கே இருக்கக்கூடிய இந்த அப்பாவி மிருகங்கள் மீது கருணை கொண்டதால நீங்கள் புத்த ரூபத்தை ஏற்று வந்திருக்கீங்க.
Lord Buddha's preaching was to stop animal killing, ahimsa, non-violence.
பகவான் புத்தருடைய போதனைகள் என்னன்னா மிருகங்கள் வதைய தடுக்கிறது, அஹிம்சை அவர் போதிச்சார்.
His main objective was to stop animal killing.
முக்கிய நோக்கம் மிருகங்கள் வதைய நிறுத்துறது.
So similarly, the from higher kingdom and the kingdom of God, there is exactly the kingdom of God. We have got this information from the Bhagavad Gita.
அதே மாதிரி கடவுளின் ராஜ்யம்னு ஒன்று இருக்கு அப்படின்ற அந்த தகவல் நமக்கு பகவத்கீதையிலிருந்து கிடைக்குது.
பரஸ்தஸ்மா சுபாவ அன்யா. And there is another nature, just like you have got a vision of this nature. You find this wall in the sky, blue, beyond the sky, millions and millions miles away, there is another sky.
Parastasmastu bhavanya, innoru iyarkai irukku. Ippa ungalku inda iyarkai pattana anda பார்வை இருக்கு. நீங்க இங்க ஆகாயத்தை பார்க்குறீங்க, இந்த நீல நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆகாயம். அதுக்கு அப்பாற்பட்டு பல கோடி மைல்கள் தூரத்தில் இருக்கு இன்னொரு ஆகாயம் இருக்கு. மேலும் தொடர்ந்து பகவத்கீதை படிக்கும்போது நாம பார்க்கலாம், அன்யா வேறொரு இயற்கை இருக்கு, அது சனாதனன் அழைக்கப்படுது.
That is called Sanatan nature. Sanatan means that nature never annihilates.
அது சனாதன இயற்கைன்னு அழைக்கப்படுது. சனாதன அப்படின்னா எப்பவுமே அழிவற்றது.
This nature, this material nature, it is manifested at a certain time and it remains for a certain period, and then the whole thing is dissolved. Again.
இந்த இயற்கையானது ஜட இயற்கையானது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தோற்றம் அளித்தது. குறிப்பிட்ட காலத்துக்கு அது இருக்கும், பிறகு அது மொத்தமும் அழிஞ்சு போயிடும். மறுபடியும் புத்தா புத்தா பிரலீயத்தை அது தோற்றம் அளிக்குது, மறுபடியும் அது ஆன்மீக ஆகாயத்தில் கலந்து போயிடும்.
That is the function of this material nature. And beyond this material nature, there is another nature, superior nature, which is called the kingdom of God. Sanatana, eternal.
அதுதான் இந்த ஜட இயற்கையோட செயல்பாடுகள். ஆனால் இன்னொரு இயற்கை இருக்கு, அது உயர்ந்த இயற்கை. அது கடவுளின் ராஜாங்கம்னு அழைக்கப்படுது. சனாதன, நித்தியமானது. அது
from that eternal nature, all these, either God or representative of God or incarnation of God, they come down at times when there is necessity.
அந்த நித்தியமான இயற்கையிலிருந்து தான் கடவுள் அல்லது அவருடைய பிரதிநிதி அல்லது அவருடைய அவதாரங்கள் எப்பெல்லாம் தேவை இருக்கோ அப்பெல்லாம் இங்கே கீழே இறங்கி வராங்க.
Just like the other day I explained to you, just like there is scheduled time of the appearance of the sun.
மற்றொரு நாள் நான் உங்ககிட்ட விளக்கிட்டு இருந்தேன், சூரியன் உதயமாகறதுக்குன்னு குறிப்பிட்ட நேரம் இருக்கு.
அமெரிக்கா just like at 4:30 a.m. in the morning, you find the sun rising, scheduled time. And again, 24 hours after, you find the same sun rising. In every country, there is a scheduled time of the sun rising.
உங்களுடைய அமெரிக்காவில் இங்கே காலையில் 4:30 சூரியன் உதயமாகுது. மறுபடியும் நீங்கள் 24 மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதே நேரத்துக்கு சூரியன் உதயமாகும். இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கும் அந்த குறிப்பிட்ட நேரம் இருக்கு சூரியன் உதயமாகிறதுக்கு.
Similarly, there are innumerable universes in this sky. This is one of the universe which you are seeing. There are innumerable universes. So, in one of the universe, there is some incarnation or representative of God always there. And there is a scheduled time.
அதே மாதிரி எண்ணிலடங்காத பிரபஞ்சங்கள் ஆகாயத்தில் இருக்கு. இது ஒரு பிரபஞ்சம், நம்ம இங்கே இருந்துட்டு இருக்கோம், நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. இது மாதிரி எண்ணிலடங்காத பிரபஞ்சங்கள் இருக்கு. இந்த ஏதோ ஒரு பிரபஞ்சத்தில் ஏதாவது பகவானுடைய ஒரு அவதாரமோ அல்லது அவருடைய பிரதிநிதியோ எப்பவும் இருந்துகிட்டே இருக்காங்க அவங்களுக்கான நேரம் வரும்போதெல்லாம்.
Sun disappears means it goes out of our sight. It does not mean stop to exist. No.
குறிப்பிட்ட நேரத்தில் சூரியன் தோன்றி மறையிறது போல. சூரியன் மறையுது அப்படின்னா அது நம்முடைய பார்வையிலிருந்து விலகி இருக்கு. அதுக்காக சூரியன் இருக்கிறதே நின்று போயிடுச்சு அப்படின்றது அர்த்தம் அல்ல.
Sun is always in the sky. It is simply in our vision, just like so many cars are passing. One car is coming, you do not see which car is coming.
சூரியன் எப்பொழுதுமே ஆகாயத்தில் இருந்துட்டு தான் இருக்கு. வெறுமனே அது நம்முடைய பார்வை தான் மாற்றம் அடையுது. இப்போ எத்தனையோ கார் இங்கே கடந்து போகுது. இப்போ ஒரு கார் வருது, உங்களுக்கு எந்த கார் வருதுன்னு தெரியல.
I see the car, and again, when it is gone out of my sight, I don't see. So my don't seeing, because I do not see the car, that does not mean it is not there.
அது என் முன்னாடி வரும்போது நான் அந்த கார் பார்க்குறேன். மறுபடியும் எப்போ அது என்னுடைய பார்வைக்கு கடந்து போயிடுதோ அப்போ மறுபடியும் பார்க்க முடியல. இப்போ நான் பார்க்க முடியலன்றதுக்காக அந்த காரே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்றது அர்த்தம் அல்ல. அதே மாதிரி கடவுளுடைய அவதாரம் அல்லது கடவுளே அவருடைய பிரதிநிதிகள் யாரோ ஒருத்தர்.
பிகாஸ் ஜஸ்ட் லைக் இஃப் யூ ஹேவ் டு டூ சம் பிசினஸ் சீரியஸ்லி வி சென்ட் அவர் வெரி ரெஸ்பான்சிபிள் மேன் டு கம் ட்ரான்ஸாக்ட்.
நம்ம ஒரு வியாபாரத்தை தீவிரமாக செய்து முடிக்கணும்னா நம்ம என்ன பண்றோம், நம்மளுடைய ஒரு பொறுப்புள்ள ஒரு பிரதிநிதியை அனுப்பி வைக்கிறோம் அந்த வியாபாரத்தை முடிக்கிறதுக்காக.
சிமிலர்லி ஃபார் தி டெலிவரன்ஸ் ஆஃப் தி ஃபாலன் சோல்ஸ் ஹியர் இன் திஸ் மெட்டீரியல் வேர்ல்ட் சம்டைம்ஸ் தி சுப்ரீம் லார்ட் கிருஷ்ணா கம்ஸ் சம்டைம்ஸ் சென்ஸ் இஸ் வெரி கான்ஃபிடென்ஷியல் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் டு டிக்ளேர் தி மிஷன் இஸ் தி சேம்.
அதே மாதிரி இந்த பௌதிக உலகத்தில் இருந்துட்டு இருக்கக்கூடிய நம்மளை போல வீழ்ச்சி அடைந்த ஜீவன்களை மீட்கிறதுக்காக சில சமயத்தில் பகவான் கிருஷ்ணரே வர்றார், சில சமயத்தில் அவருக்கு மிகவும் நெருக்கமான அவருடைய பிரதிநிதிகளை மீட்கிறதுக்காக அனுப்பி வைக்கிறார். ஆனால் நோக்கம் ஒன்று தான், அவர்களுடைய நோக்கம் வீழ்ச்சி அடைந்த ஜீவன்களை மீட்கணும்ன்றது தான்.
God is very compassionate to see our miseries here. We do not know. We have forgotten what side. Although we are in misery, we are trying to adjust the misery.
பகவான் நம்ம இங்க துன்பப்படுறதை பார்த்து மிகவும் கருணை உள்ளவராக இருக்கிறார். நமக்கு தெரியல, நம்ம அதெல்லாம் மறந்துட்டுருக்கோம். நம்ம இங்கே துன்பப்பட்டு இருந்தாலும் கூட நாம் அந்த துன்பத்தை சரி செய்து கொள்றதுக்கு தான் முயற்சிக்கிறோம்.
We are trying to adjust ourselves, but we are part and parcel of the Supreme Lord.
நம்ம இங்கே துன்பங்களை சரி செய்து கொள்றதுக்கு தான் முயற்சிக்கிறோம். ஆனால் நம்ம அந்த முழுமுதற் கடவுளோட அம்சம்.
Therefore, we are not meant for all this misery. We must know it.
அதனால தான் நம்ம இந்த துன்பங்களுக்கு உட்பட வேண்டியவங்க அல்ல, அதை நம்ம தெரிஞ்சு கொள்ளணும்.
We are not meant for all this misery, but we have voluntarily accepted this material misery.
நம்ம இந்த துன்பங்களை அடைய வேண்டியவர்கள் அல்ல, ஆனாலும் நம்மள வழிய இந்த துன்பங்களை, இந்த பௌதிக துன்பங்களை ஏற்றுக்கொண்டிருக்கோம்.
And what are these miseries? They are called adhyapti, adhibhauti and adhidaivik.
என்னது அந்த துன்பங்கள்லாம்? அவைகள்லாம் அத்தியாத்மிக, அதிபௌதிக மற்றும் அதிதெய்விகன்னு அழைக்கப்படுது.
Adhyapti means misery passing into this body and mind.
அத்தியாத்மிக அப்படின்னா இந்த உடல் மற்றும் மனதை சார்ந்து இருக்கக்கூடிய துன்பங்கள். உதாரணத்துக்கு இன்னைக்கு மிக வெப்பமா உணர்றோம், ஏன், என்ன இந்த உடல் நாள்.
The next moment I can feel not very happy, my mind is disturbed. So there are misery due to this body and due to the mind. This is called adhyapti.
மேலும் அடுத்த க்ஷணமே நான் வந்து அவ்வளோ சந்தோஷமாக உணரல, ஏன்னா என்னுடைய மனசு தொந்தரவுக்குள்ளாகுது. அதனால் இந்த மனதாலும் உடலாலும் துன்பங்கள் இருக்க தான் செய்யுது, அதுக்கு பேர் அத்தியாத்மிகா.
And then again, adhibhautik, some other living entity, just like here, you are hearing the barking of the dog, bow, bow, always. That is sometimes disturbing. So such kind of misery offered by other living being is called adhibhauti.
அடுத்து மறுபடியும் அதிபாவதிக்கா, மற்ற உயிர் வாழிகளால. இப்போ உதாரணத்துக்கு இங்கே நாய் குலைச்சிட்டே இருக்கு, வா வான்னு. சில சமயத்தில் அது தொந்தரவாக இருக்கு. ஸோ இந்த மாதிரியான மற்ற உயிர் வாழிகள்கிட்டருந்து வரக்கூடிய தொந்தரவுகள் அதிபாவதிக்கான அழைக்கப்படுது.
We have got so many miseries. And then adhidaivik. Dhaivik means misery is offered by the supernatural power.
இது மாதிரி நமக்கு நிறைய துன்பங்கள் இருக்கு. அடுத்து அது தெய்வீகம், இயற்கையின் சத்தியிடமிருந்து வரக்கூடிய துன்பங்கள்.
Just like there is earthquake, famine, pestilence, war. So, we are always, there are three headings of misery. And we are suffering either from the three all or at least one. There must be.
உதாரணத்துக்கு நிலநடுக்கம், வறட்சி, பூகம்பம், போர், இது மாதிரி எப்பவும் ஏதோ ஒன்று பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கு. நம்ம இந்த மூணு வகையான துன்பத்திலையோ அல்லது குறைஞ்சது ஒரு வகையான துன்பத்தையோ நம்ம அடைஞ்சிட்டு தான் இருக்கோம்.
This is the nature of our life in this material existence.
இதுதான் இந்த பௌதிக இருப்பில் நம்முடைய வாழ்க்கையின் இயற்கையான நிலை.
But we are trying to make a solution of it. That is our struggle for existence.
ஆனால் நம்ம இதுக்கெல்லாம் தீர்வு காண முயற்சிக்கிறோம். அதுதான் நம்முடைய வாழ்க்கை போராட்டம்.
But that solution cannot be made by our chini bread. That solution can be made only when we take to the shelter.
ஆனா நம்முடைய இந்த சின்ன மூளையை வச்சுட்டு அதுக்கு தீர்வு காண முடியாது. அதுக்கு தீர்வு எப்ப நம்ம முழுமுதற் கடவுளான பகவான் கிருஷ்ணர் இடத்துல அடைக்கலம் பெறுறோமோ அப்ப மட்டும்தான் அது சாத்தியம்.
Therefore, the Lord comes himself, just to convince us that this is not your real life. This material existence, you are suffering, why you should suffer?
அதனால தான் பகவானே வந்து இது உன்னுடைய உண்மையான வாழ்க்கை இல்லைன்றத நம்ப வைக்கிறதுக்காக வர்றார். இந்த பௌதிக இருப்புன்றது துக்ககரமானது, ஏன் நீ துன்பப்படணும்?
You are my son. Just like Lord Jesus Christ, he also told that I am the son of God. He is happy.
நீங்கள் எல்லாம் என்னுடைய மகன்கள். இயேசு கிறிஸ்து கூட நான் கடவுளின் குழந்தைன்னு சொன்னார். அவர் சந்தோஷமா இருந்தார்.
So everyone, you can become similarly happy as soon as you are reinstated in your position.
அதே மாதிரி நீங்க ஒவ்வொருத்தருமே உங்களுடைய உண்மையான நிலைக்கு திரும்ப வந்துட்டீங்கன்னா உங்களாலையும் சந்தோஷமா இருக்க முடியும்.
The whole Bhagavad Gita is meant for convincing the cognizant soul. We are cognizant.
பகவத்கீதை மொத்தமும் இந்த கட்டுண்ட ஆத்மாக்களை நம்ப வைக்கிறதுக்காக தான் இருக்கு. நம்ம எல்லாரும் கட்டுண்டவர்கள்.
Either state condition or nature condition or a condition led by other living entity or condition led down by my own body. So we are always in condition.
நம்ம எப்பொழுதுமே சங்கடமான சூழ்நிலையில தான் இருக்கோம். எப்பொழுதுமே கட்டுண்டு தான் இருக்கோம். நம்ம சுதந்திரமா இல்ல. ஏதோ ஒரு விதத்துல நம்ம கட்டுண்டு இருக்கோம். ஒன்னே நாட்டோட சட்டத்தில் நம்ம கட்டுண்டு இருக்கோம், அல்லது மற்ற உயிர்வாளிகளால் நம்ம வந்து கட்டுண்டு இருக்கோம், அல்லது நம்முடைய சொந்த மனசு அல்லது உடலோட கட்டுண்டு இருக்கோம். எப்பொழுதுமே நம்ம கட்டுப்பட்டு தான் இருக்கோம்.
அதனால
பகவான் சொல்றார், அஜோபிசன் அவே ஆத்மா, இங்க கீழே இறங்கி வர்றதுக்கு எந்த அவசியமும் எனக்கு இல்லை, நான்
நித்தியமானவன்.
நம்ம ரெண்டு பேருமே, நம்மளும் சரி பகவானும் சரி, நித்தியமானவர்கள்.
பூதானாமி சுரோபிசன் ஈஸ்வரன். Why he comes, when Lord comes, he comes out of his goodwill. And when we come, we are forced.
பூதானாம் ஈஸ்வரோ பிசன் ஈஸ்வரா. ஏன் அவர் வர்றார்? பகவான் வரும்போது அவருடைய சொந்த விருப்பத்தின் பெயரில் வர்றார். ஆனால் நம்ம இங்கே நிர்பந்திக்கப்பட்டு வரோம்.
We have been forced to accept this body under the condition of the material nature.
ஜட இயற்கையினுடைய கட்டுப்பாட்டில் நம்ம இந்த ஜட உடலை ஏற்றுக்கொள்றதுக்கான நிர்பந்தத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்கோம்.
So, when Lord comes, or His representative comes.
அதனால பகவான் வரும்போது அல்லது அவருடைய பிரதிநிதிகள் வரும்போது
they do not accept the condition of the material nature. That is the distinction between ordinary living entity and the Supreme Lord or His representative.
ஆனால் பகவானோ அல்லது அவருடைய பிரதிநிதிகளோ வரும்போது அவர்கள் இந்த ஜட இயற்கையினுடைய கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டவர்கள் அல்ல. அதுதான் பகவான் அல்லது அவருடைய பிரதிநிதிகளுக்கும் ஒரு சாதாரண உயிர்வாளிகளுக்கும் உள்ள வித்தியாசம். உதாரணத்துக்கு இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் இட்டார்கள், அவரை சிலுவையில் இட முடியல. நான் என்ன சொல்லுறேன்னா அது தவறான எண்ணம். அவர் திரும்ப உயிர்த்தெழுதார்.
Because God or God's representative, they are not under the laws of this material nature.
ஏன்னா கடவுளோ அல்லது கடவுளுடைய பிரதிநிதிகளோ ஜட இயற்கையினுடைய சட்டத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல. இது ஒரு பெரிய நீண்ட விஷயம். இது நம்ம பகவத்கீதை மேலும் படிக்க படிக்க படிப்படியாக அதை நம்ம புரிந்து கொள்வோம். நான் எல்லாவற்றின் இறைவனாக இருந்தும் நான் இங்கே அவதாரமாக வர்றேன் அப்படின்றத பகவான் கிருஷ்ணர் சொல்றார். வித்தியாசம் என்னன்னா பிரகிருத்தின் சுவாம் அதிஷ்டாய. பிரகிருதி அப்படின்னா இயற்கை. நமக்கு இந்த இயற்கையால் கொடுக்கப்பட்ட உடல் இருக்கு.
In the same chapter we find that God has two kinds of nature. One is called lower nature. One is called the lower nature and the other is called the higher nature.
ஏழாவது அத்தியாயத்தில் நீங்க பார்க்கலாம், கடவுளுக்கு ரெண்டு வகையான இயற்கை இருக்கு. ஒன்று தாழ்ந்த இயற்கை, மற்றொன்று உயர்ந்த இயற்கை.
That thing will be very nicely analyzed in the seventh chapter, when you go to the seventh chapter. Now we are in the beginning of the fourth chapter.
ஏழாவது அத்தியாயத்துக்கு வரும்போது நம்ம இந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப நல்லா அழகா ஆராய்ந்து அறிந்து கொள்வோம். இப்ப நாம நான்காவது அத்தியாயத்தினுடைய தொடக்கத்தில் இருக்கோம். கடவுளுக்கு ரெண்டு வகையான இயற்கை இருக்கு. ஒன்னு தாழ்ந்த இயற்கை, மற்றொன்று உயர்ந்த இயற்கை. அல்லது ஒன்னு மேம்பட்ட இயற்கை, மற்றொன்று தாழ்ந்த இயற்கை.
This nature, this material nature is inferior nature.
ஜட இயற்கையான இந்த இயற்கை தாழ்ந்த இயற்கை.
And beyond this inferior nature there is superior nature. And how superior inferior is calculated?
இந்த தாழ்ந்த இயற்கைக்கு அப்பாற்பட்டு உயர்ந்த இயற்கை இருக்கு. இப்போ இந்த உயர்ந்த இயற்கை தாழ்ந்த இயற்கைன்றது எப்படி கணக்கிடப்படுது?
ஜயா இதம் தார்ஜதை ஜகத் ஜீவபூத மகாபாஹோ ஆல் திஸ் மெட்டீரியல் நேச்சர் ஐ மீன் டு சே ஆர்த் வாட்டர் ஃபயர் ஏர் ஈதர் மைண்ட் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஈகோ these eight kinds of material nature there, and they have been described as apara. Apara means inferior.
Yedam daryate jagat jeevaputa mahabaho. இது ரொம்ப நல்லா ஆராயப்பட்டிருக்கு. இந்த எல்லா ஜட இயற்கையும், அதாவது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மனம், புத்தி மற்றும் அகங்காரம், இந்த எட்டு ஜட இயற்கையும் அப்பரான்னு விவரிக்கப்பட்டிருக்கு. அப்பரா அப்படின்னா தாழ்ந்தது.
And beyond this eighth nature, there is another ninth nature. And which is that? The Jiva Bhuta Mahabaha. This living entity, that is the living form.
மேலும் இந்த எட்டு இயற்கைக்கு அப்பாற்பட்டு ஒன்பதாவது இயற்கை ஒன்று இருக்கு. அது என்ன? ஜீவபூதா மகாபாஹோ. அதுதான் உயிர்வாளிகள், அது உயிர் சக்தி.
The living force, that is superior nature. And this matter is inferior nature. And the whole world is moving due to the superior nature, not the material, inferior nature.
இந்த உயிர் சக்தியானது உயர்ந்த இயற்கை, ஜடம் தாழ்ந்த இயற்கை. இந்த மொத்த உலகமும் செயல்பட்டு இருக்குன்னா அது உயர்ந்த இயற்கையினால, இந்த ஜடத்தால் அல்ல, தாழ்ந்த இயற்கையால் அல்ல.
Just like this tape recorder, there was some difficulty in Ramio. So as soon as some superior nature, some living entity comes and touches it, it goes on.
உதாரணத்துக்கு ஒளிப்பதிவு கருவி இருக்கு. இதுல இயங்குறதுல சில சிரமங்கள் இருந்தது. ஒரு உயர்ந்த இயற்கையான உயிர்வாளி வந்து தொட்ட உடனே அது செயல்பட தொடங்கிச்சு.
Although the machine is all right, so unless there is touch of the superior nature, it cannot work.
இயந்திரம் சரியா இருந்தாலுமே கூட ஒரு உயர்ந்த இயற்கை வந்து தொடலேன்ற பட்சத்தில் அது செயல்படாது.
You have manufactured many wonderful machines. You have manufactured the Sputnik, flying the outer space. But do you know that in spite of all wonderful mechanical arrangement of a Sputnik or any machine, can it go on without any touch of a man? No.
நீங்க அற்புதமான எத்தனையோ இயந்திரங்களை உற்பத்தி செய்திருக்கீங்க. நீங்கள் இந்த ஸ்புட்னிக் உற்பத்தி பண்ணியிருக்கீங்க, அது ஆகாயத்தில் பறக்குது. ஆனால் இந்த அற்புதமான இயந்திரங்கள்லாம் உற்பத்தி செய்திருந்தாலும், எல்லா இயந்திரத்தனமான ஏற்பாடுகள்லாம் இருந்தாலும், இந்த ஸ்புட்னிக்கோ அல்லது எந்த ஒரு இயந்திரமோ ஒரு மனிதன் தொடப்படலை அல்லது அவனுடைய தொடர்பு இல்லைன்ற போது அது செயல்பட முடியுமா? முடியாது.
Unless the man in the laboratory touches the switch of electronic machine, the Sputnik cannot fly in the space. That is not possible.
ஒரு மனிதன் சோதனை கூடத்தில் அமர்ந்து அந்த மின்னணு இயந்திரத்தினுடைய பொத்தானை அழுத்தினால் ஒழிய அந்த ஸ்புட்னிக் ஆகாயத்தில் பறக்க முடியாது. அது சாத்தியம் இல்லை.
Therefore, however wonderful may be this Sputnik machine, unless there is touch of the living form, it cannot work.
அதனால தான் இந்த ஸ்புட்னிக் என்ற இயந்திரமானது எவ்வளவுதான் ரொம்ப அற்புதமான ஒரு இயந்திரமா இருந்தாலும், ஒரு உயிர்வாளி, ஒரு உயிர் சக்தி அதை தொடலேன்ற பட்சத்தில் அது செயல்பட முடியாது. அதுதான் உயர்ந்த இயற்கைக்கும் தாழ்ந்த இயற்கைக்கும் இடையில இருக்கக்கூடிய வித்தியாசம். அதை நீங்க புரிந்து கொள்ள முடியும். இப்போ நம்ம இந்த தாழ்ந்த இயற்கையோட தொடர்பில் இருக்கோம். அதுதான் நம்முடைய கட்டுண்ட வாழ்க்கை.
we are also, we actually, as spirit soul, we belong to the superior nature.
உண்மையிலே நம்ம ஆத்மாக்கள் நம்ம உயர்ந்த இயற்கையை சார்ந்தவர்கள்.
That's like God is superior nature. Prakritim Shyam Adhishtha. The Lord says that I come down, I incarnate myself in my superior nature. Shyam Adhishtha.
கடவுள் எப்படி உயர்ந்த இயற்கையை சார்ந்தவரோ அந்த மாதிரி பிரகிருதிம் ஸ்வாம் அதிஷ்டாய பகவான் சொல்றார், என்னுடைய உயர்ந்த இயற்கையில நான் அவதாரமா இங்கு கீழே இறங்கி வரேன்னு சொல்றார்.
பட் வாட் இஸ் அவர் பொசிஷன், ஆல்தோ வி பிலாங் டு தி சூப்பீரியர் நேச்சர், வி ஹவ் கம் டு திஸ் மெட்டீரியல் வேர்ல்ட் நாட் இன் சூப்பீரியர் நேச்சர், பட் வி ஆர் இன் கான்டாக்ட் வித் தி இன்ஃபீரியர் நேச்சர்.
ஆனால் நம்ம இந்த ஜட உலகத்துக்கு வந்தது உயர்ந்த இயற்கையில் அல்ல, நம்ம இங்க தாழ்ந்த இயற்கையோட தொடர்பில் இருக்கிறோம், அதனால தான் மரணம் சம்பவிக்குது. நம்முடைய ஜனன மரணம் எல்லாம் இந்த உடல்னால வரக்கூடியது.
And that we accept as death.
குறிப்பிட்ட சமயத்தில் இந்த உடல் அழியக்கூடியதா இருக்கிறதால அதை நம்ம மரணமா ஏற்றுக்கொண்டு இருக்கோம்.
And similarly, when we accept another body and come out of the mother's womb to work here, then we call it birth.
அதே மாதிரி எப்ப நம்ம வேறொரு தாயோட வயிற்றுல இருந்து வேறொரு உடலை ஏற்றுக்கொள்றோமோ இங்க செயல்படுறதுக்காக அதை நம்ம பிறப்புன்னு சொல்றோம்.
And when we give up that body and go away to another, to take another body, that we call death. So this birth and death is due to this inferior nature.
மேலும் எப்ப நீங்க அந்த உடலை விட்டு வேறொரு உடலுக்கு போறீங்களோ அப்ப அதை மறுபடியும் மரணம்னு சொல்றோம். அதனால இந்த ஜனனம் மரணம் ரெண்டும் இந்த தாழ்ந்த இயற்கையினால வரக்கூடியது.
Lord Krishna says that when I come, I do not come in this inferior nature.
இங்க பகவான் கிருஷ்ணர் என்ன சொல்றாருனா, நான் இங்க வரும்போது நான் இந்த தாழ்ந்த இயற்கையில வர்றதல்ல.
It is a great mistake if somebody thinks that Krishna or Krishna's representative, just like one of five different ways, Jesus Christ or other great leaders of the religious faith, they do not come with the inferior nature.
கிருஷ்ணர் அல்லது அவருடைய அதிகாரப்பூர்வமான பிரதிநிதிகள், இயேசு கிறிஸ்து அல்லது மிகப்பெரிய ஆச்சாரியர்கள், மத நம்பிக்கையில் இருக்கக்கூடிய தலைவர்கள், அவங்க இந்த தாழ்ந்த இயற்கையில் வர்றது கிடையாது. அப்படி தாழ்ந்த இயற்கையில வர்றதா ஒருத்தர் கருதுனா அது மிக பெரும் தவறு. அவர்கள் கடவுளின் உயர்ந்த இயற்கையில வர்றாங்க, அதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும்.
If we have to accept the truth explained in the Bhagavad Gita, then we must accept that God and his representative, they do not come. Those who come directly from the kingdom of God, they do not come accepting this inferior nature.
பகவத் கீதையில விளக்கப்பட்டிருக்கக்கூடிய உண்மையை நம்ம ஏற்றுக்கொள்ளணும்னா கடவுளோ அல்லது அவருடைய பிரதிநிதிகளோ நேரடியா கடவுளின் ராஜாங்கத்திலிருந்து வராங்க, அவர்கள் இந்த ஜட இயற்கையை தாழ்ந்த இயற்கையை ஏற்றுக்கொண்டு வர்றதில்லை அப்படின்றதையும் ஏற்றுக்கொள்ளணும்.
The question may be, why God and his representative do come? They are in superior nature, they are in the eternal kingdom, why do they bother themselves to come here? Why do they bother themselves to come here?
இப்போ ஒரு கேள்வி எழலாம், கடவுளோ அல்லது அவருடைய பிரதிநிதியோ எதுக்காக இங்க வரணும், அவர்கள் உயர்ந்த இயற்கையில் இருக்காங்க, நித்தியமான ராஜாங்கத்தில் இருக்காங்க, ஏன் அவங்கள தொந்தரவு பண்ணிட்டு இங்க வரணும்?
This question may be raised. As soon as we hear that God and His representative come, so next question, why didn't they come?
கடவுளும் அவருடைய பிரதிநிதிகளும் வர்றாங்க அப்படின்றத கேட்ட உடனே எதுக்காக அவங்க வர்றாங்கன்ற அந்த கேள்வி எழலாம்.
Because we do not know that they come to reclaim us. Therefore, our question is, why do they come?
நம்மை மீட்கறதுக்காக தான் அவங்க வர்றாங்கன்றது நமக்கு தெரியாததுனால ஏன் அவங்க வர்றாங்கன்ற கேள்வி நம்ம கேளலாம். இங்க பதில் இருக்கு. இதுதான் அவங்களுடைய குறிக்கோள். கடவுள் மற்றும் அவருடைய பிரதிநிதிகளோட குறிக்கோள் என்ன? அந்த குறிக்கோள்
ஜதா ஜதா ஹி தர்மஸ்ய க்ளானி பவதி. Whenever there is decline of the principle of life,
yada yada hi dharmasya glanir bhavati, eppozhellam dharmathin kolgegal seeralindu pogudho.
Now it is here stated dharma. Dharma is translated in English as religion, but religion is meant just like a kind of faith.
இங்க தர்மம்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆங்கிலத்தில் தர்மாவை ரிலிஜன் மொழிபெயர்க்கப்படுது. ரிலிஜன் அப்படின்றது ஒரு வகையான நம்பிக்கை.
Just like I am Hindu means I have got faith in the Hindu system of religious function.
உதாரணத்துக்கு நான் ஹிந்து. ஹிந்து அப்படின்னா ஹிந்து முறைப்படி அந்த மத செயல்களில் எனக்கு நம்பிக்கை இருக்கு.
You are Christian. That means you have faith in the Christian system of religious function. So religion, so far in the system is concerned, it is described as a matter of faith.
நீங்கள் கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவர்கள்னா உங்களுக்கு கிறிஸ்தவ முறைப்படியான மத செயல்களில் நம்பிக்கை இருக்கு. அதனால் இந்த மதம் அப்படின்றது ஆங்கில அகராதிப்படி நம்பிக்கை அடிப்படையில் தான் அது இருக்கு.
பட் தி வேர்ட் தர்மம், இட் இஸ் நாட் எக்ஸாக்ட்லி தி சேம் மீனிங். ஃபேத் இன் மே சேஞ்ச்.
ஆனால் தர்மம் அப்படின்ற இந்த வார்த்தை இந்த நம்பிக்கைன்ற வார்த்தைக்கு சமமானது கிடையாது. அதே மாதிரி அல்ல, நம்பிக்கைன்றது மாறலாம்.
சப்போஸ் ஐ அம் ஹிந்து டுடே, நவ ஐ கேன் எம்பிரேஸ் டுமாரோ எ கிறிஸ்டியன்.
இன்றைக்கு இந்துவா இருக்கக்கூடிய நான் நாளைக்கு கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொள்ளலாம் கூட.
You are Christian, you can become a Hindu. There are so many changes. People are free to accept one faith and give up another faith. That is going on.
அல்லது கிறிஸ்தவராக இருக்கிற நீங்க ஹிந்துவா ஆகலாம். மக்கள் ஒரு நம்பிக்கை விட்டுட்டு இன்னொரு நம்பிக்கையை ஏற்றுக்கொள்றதுன்றது நடந்து கொண்டுதான் இருக்கு.
But dharma does not mean that faith which can be changed. Dharma is a thing which cannot be changed.
ஆனா தர்மன்றது நம்பிக்கைன்ற அர்த்தம் அல்ல, அது மாற்றம் பெறுறதுக்கு. தர்மம் மாற்றம் அடையாத ஒன்று.
That means there is something in you, in me and everyone that is called dharma.
அப்படின்னா உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் எல்லாருக்குள்ளும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம், அதுதான் தர்மம் அழைக்கப்படுது. அது மாற்ற முடியாதது. அப்போ அது என்னது?
This is a very fine analysis of human nature.
இது மனித இயற்கையோட மிக நுண்ணியமான ஒரு ஆய்வு.
The human nature, you find that one thing there is which is called rendering of service to others.
இப்போ மனித இயற்கையை நீங்க ஆய்வு செய்து பாத்தீங்கன்னா, மற்றவர்களுக்கு சேவை செய்தல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறத நீங்க பார்க்கலாம்.
சப்போஸ் ஐ ஆம் ஏ ஹிந்து, நவ் ஐ ஆம் டூயிங் சம்திங், ஐ ஆம் ரெண்டரிங் மை சர்வீஸ் டு மை ஃபேமிலி, டு மை கண்ட்ரி, டு மை பாஸ் ஆர் டு அதர்ஸ்.
நான் ஒரு ஹிந்துன்னு எடுத்துக்கோங்க. இப்போ நான் எதையாவது செய்யறேன், என்னுடைய குடும்பத்துக்கு, என்னுடைய நாட்டுக்கு, என்னுடைய முதலாளிக்கு, மற்றவர்களுக்கு எல்லாம் சேவை புரிஞ்சிட்டு
இருக்கேன்.
சேவை புரியாம யாராலையுமே இருக்க முடியாது. நம்ம எல்லாருமே வெறுமனே சேவையை பரிமாறிக்கொள்றோம்.
I am rendering service to somebody, somebody is rendering service to me. So whole world is existing under this system, rendering service.
நான் யாருக்காவது சேவை பண்றேன், மற்றவர்கள் யாராவது எனக்கு சேவை புரியுறாங்க. இந்த மாதிரி இந்த உலகம் மொத்தமும் இந்த வழிமுறையில சேவை புரியறதுன்ற வழிமுறையில தான் இருந்துட்டு இருக்கு.
Your President Johnson, he is supposed to be the chief man of your state, but still he is rendering service.
உங்களுடைய ஜனாதிபதி ஜான்சன் உங்க நாட்டிலேயே முதன்மையான நபராக இருக்க வேண்டியவர், இருந்தாலும் அவர் சேவை புரிகிறார். அவர் என்ன செய்கிறார், அவர் மக்களுக்கு சேவை புரிகிறார். அதனால நீங்க எப்படி உங்களுடைய முதலாளிக்கு சேவை புரிஞ்சு கொஞ்சம் பணத்தை பெற்று மறுபடியும் அதை நீங்க வந்து குடும்பத்துக்கு சேவை புரியுறீங்களோ அதே வேலையை தான் அவர் செய்யறார்.
So this is this service. Suppose I am now Hindu, I become a Christian, a Mohammedan, that my real business of rendering service does not change.
அதனால இதுதான் சேவை. இப்ப நான் ஹிந்துவா இருக்கலாம், நான் கிறிஸ்தவனாலோ அல்லது இஸ்லாமியனானாலோ என்னுடைய உண்மையான நிலையான சேவை புரிகிறதுன்றது மாறுறது இல்லை. அதனால தர்மா அப்படின்றது உங்களால மாற்ற முடியாது.
Just like there are many examples in natural objects, just like water. Water is liquid. It is not a fake, it is a fact. Water is liquid.
இயற்கையின் இந்த பொருட்கள்ல நிறைய உதாரணங்கள் கொடுக்கலாம். தண்ணி இருக்கு, இந்த தண்ணி திரவமா இருக்கு. தண்ணி திரவமா இருக்கிறதுன்றது நம்பிக்கை இல்ல, அது உண்மை.
You cannot say that water is liquid and if it changes its state, then it can become solid. No.
தண்ணீர் திரவமா இருக்கு, உங்களுடைய நம்பிக்கையை மாற்றிக்கொண்டீங்கன்னா நீங்க அதை திடமான ஒரு பொருள் ஆக்கிடலாம். அப்படி அல்ல.
Liquidity of water cannot be changed. Whenever there is conception of water, if I am blind, suppose somebody gives me, takes here a glass of water, I know it is liquid.
தண்ணியோட திரவத்தன்மையை மாற்ற முடியாது. தண்ணி அப்படின்ற அந்த எண்ணம் வந்தாலே, நான் ஒரு குருடனா இருந்தாலும் கூட யாராவது எனக்கு இந்தாங்க ஒரு கிளாஸ் தண்ணின்னு கொடுத்தா அது திரவம்தான்ன்றது எனக்கு தெரியும்.
So as the liquidity of water cannot be changed, now as soon as you speak of fire, so you understand fire is hot.
எப்படி தண்ணியோட திரவத்தன்மை மாற்ற முடியாதுன்றத புரிந்துக்கிறோமோ, அது மாதிரி இப்போ நெருப்புன்னு நம்ம சொல்றோம்னா நெருப்புனாவே சுடும்.
Now can you change that fire becomes cold and still it is fire? No.
இப்போ நெருப்பு நெருப்பாவே இருந்துட்டு இருக்க அது குளிர்ச்சியானதா மாற்ற முடியுமா உங்களால? முடியாது.
As so long it is fire, it is hot. So long it is water, it is liquid.
எது வரைக்கும் அது நெருப்பா இருக்கோ அது வரைக்கும் அது சூடாதான் இருக்கும். எது வரைக்கும் அது தண்ணீரா இருக்கோ அது வரைக்கும் அது திரவமா தான் இருக்கும்.
Similarly, everything you analyze, take for example chili. Chili, red pepper. It is very hot. Now when you take chili from the market, you see how much, what is the degree of its hotness.
அதே மாதிரி நீங்கள் எதை ஆய்வு செய்தாலும், இப்போ உதாரணத்துக்கு மிளகாய் இருக்குது, மிளகாய் வந்து ரொம்ப காரமானது, நீங்கள் மார்க்கெட்டில் போய் மிளகாய் வாங்குறீங்கன்னா அப்போது அது எவ்வளோ காரமாக இருக்குன்றதை நீங்கள் சோதிச்சு பார்க்குறீங்க. அது நல்லா காரமாக இருந்ததுன்னா ரொம்ப நல்ல மிளகாய்
தான். Because that is the religion of the chili, to become very hot.
அந்த மிளகாய் சக்கர மாதிரி இனிப்பா இருந்தது அப்படின்னா, இது நல்லது இல்லைன்னு நீங்க அதை விட்டுருவீங்க. ஏன்னா அந்த மிளகாயோட தர்மம் காரமா இருக்கிறது.
Similarly, sugar, if you take sugar, it is very hot. So it is nonsense. I want sweet.
அதே மாதிரி சக்கரை ரொம்ப காரமாக இருந்ததுன்னா அது அபத்தான விட்டுருங்க. ஏன்னா நமக்கு இனிப்பா வேணும். நீங்க எதை ஆய்வு செய்தாலும் அதுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட குணம் இருக்கும், அதுதான் தர்மம்.
Forget yourself that you are Christian and Hindu or Islam, Muslim or Buddhist. Forget yourself. I am living in
it. அதுதான் தர்மம். இப்போ நாம உயிர்வாளிகள், உங்களை நீங்க மறந்துடுங்க. நீங்க ஒரு கிறிஸ்தவன், ஒரு ஹிந்து அல்லது ஒரு இஸ்லாமியன் அல்லது ஒரு புத்த மதத்தை சார்ந்தவன், அது எல்லாத்தையும் மறந்துடுங்க. நான் உயிர்வாளி.
When we come to this point, that is called liberation.
எப்போ இந்த நிலைக்கு நீங்க வரீங்களோ அதுக்கு பேரு தான் விடுதலை.
சர்வபாதி திலீப் முக்தா. When we become free from all these designations, that is called liberation. Liberation means nothing more. The conception of getting free from the designation which we have acquired from the association of material nature.
சர்வபாதி விநிர் முக்தம். எப்ப நம்ம இந்த எல்லா அடையாளங்களிலிருந்து விடுபட்டு வரோமோ அதுதான் விடுதலை. விடுதலைன்றது வேற எதுவும் அல்ல. அதாவது இந்த ஜட இயற்கையினுடைய சங்கத்தில் நம்ம சேர்த்து வச்சிருக்கக்கூடிய இந்த எல்லா அடையாளங்களிலிருந்தும் எப்ப நம்ம விடுபடுறோமோ அதுதான் விடுதலை.
That is called designation. Because I have got a particular body, therefore I have got so many designations.
அதுதான் அடையாளம் சொல்லப்படுது. ஏன்னா எனக்கு ஒரு குறிப்பிட்ட உடல் இருக்கிறதுனால எனக்கு பல அடையாளங்கள் இருக்கு.
I call myself a man or animal, or I have got some name given by my parents, or because I am born in some particular country, I designate myself to belong to that country, and because I accept some particular faith, so I designate myself to that faith in so many ways.
எப்படி என்ன நான் அழைக்கிறேன்னா, ஒரு மனிதன் அல்லது மிருகம் அல்லது என்னுடைய பெற்றோர்கள் கொடுத்த பெயரால அல்லது நான் ஒரு குறிப்பிட்ட நாட்டில் பிறந்ததுனால அந்த நாட்டோட அடையாளப்படுத்திக்கிறேன். ஏன்னா நான் ஒரு குறிப்பிட்ட நம்பிக்கை சார்ந்தவன், அதனால அந்த நம்பிக்கையோடு என்னை அடையாளப்படுத்திக்கிறேன். இந்த மாதிரி பல வகையான அடையாளங்கள் இருக்கு.
When designations are given up, then we are free, pure soul. In that pure soul, the religion is to serve the Supreme.
இந்த அடையாளங்களை எல்லாத்தையும் கைவிடப்படணும். எப்ப இந்த அடையாளங்களை கைவிடப்படுறோமோ அப்ப நாம சுதந்திரமான தூய ஆத்மாவாயிடுறோம். அந்த தூய ஆத்மாவோட தர்மம் அந்த உச்சமானவருக்கு சேவை புரியிறது.
Just like in a machine, you find a big machine. There are thousands of parts in the machine, but it is a small part. They are all giving service to the whole machine.
உதாரணத்துக்கு ஒரு பெரிய இயந்திரம் இருக்கு. அந்த இயந்திரத்தில் ஆயிரக்கணக்கான பகுதிகள் இருக்கு. அந்த சின்ன சின்ன பாகங்கள் எல்லாமே அந்த மொத்த இயந்திரத்துக்கு சேவை புரியுது.
That's why your body is a machine. So, you have got your finger. Now, what is the function of the finger? What is the religion of the finger? The religion of the finger is to give service to the body. Just like I am giving service this way, sometimes this way.
உங்களுடைய உடல் இருக்கு, இந்த உடலும் ஒரு இயந்திரம். இப்போ உங்களுக்கு உங்களுடைய விரல் இருக்கு, இப்போ உங்கள் கையில் இருக்கக்கூடிய அந்த விரலோட தர்மம் என்ன? அந்த விரலோட தர்மம் அந்த உடலுக்கு சேவை புரியணும். இப்போ எப்படி நான் இந்த விரலை வச்சுட்டு எனக்கு இப்படி இப்படி எல்லாம் சேவை பண்ணிக்கிறேன் அந்த மாதிரி.
This part of this body is meant for giving service to the whole body. Similarly, we are part and parcel of the Supreme. So our business is to give service.
அதனால உடலோட அங்கமா இருக்கக்கூடிய இந்த பாகம் இந்த மொத்த உடலுக்கு சேவை செய்யணும். அதே மாதிரி நம்ம அந்த உச்சமானவருடைய அம்சம், அதனால நம்முடைய கடமை அவருக்கு சேவை புரியணும், அவ்வளவுதான்.
That service is now being rendered. Actually, we are also serving now, but serving in designation.
இப்போ அந்த சேவையை நம்ம செய்து கொண்டு தான் இருக்கோம், ஆனால் அந்த சேவை இந்த அடையாளங்களோடு செய்யப்படுது, அவ்வளவுதான். நான் சேவை புரிஞ்சுட்டு தான் இருக்கேன், நான் சேவகன் தான், நான் எஜமான இல்லை, அது முட்டாள்தனம்.
Every one of us is a servant. But what kind of servant?
நான் சொன்ன மாதிரி உங்களுடைய ஜனாதிபதி ஜான்சன் கூட சேவகன் தான், எஜமானர் அல்ல. நம்ம ஒவ்வொருத்தருமே சேவகர்கள் தான், ஆனா என்ன மாதிரியான சேவகன்?
Oh, I am servant of my wife, I am servant of my family, I am servant of my country, I am servant of my society. And if there is nothing, then I am servant of my cat and servant of my dog and servant of my soul.
Oh, நான் என் மனைவியோட சேவகன், நான் என்னுடைய குடும்பத்தோட சேவகன், நான் என்னுடைய நாட்டோட சேவகன், நான் என்னுடைய சமுதாயத்தோட சேவகன், அப்படி எதுவும் இல்லைன்னா நான் என்னுடைய பூனையோட சேவகன், என்னுடைய நாயோட சேவகன், இது மாதிரி பல விஷயங்களுக்கு சேவை பண்ணிட்டு இருக்கோம்.
If anybody I see in your country, there are so many gentlemen, they are very fond of becoming servants of cats and dogs.
உங்க நாட்டில் நான் என்ன பார்க்கறேன்னா, எத்தனையோ மக்கள் இங்க நாய்களுக்கும் பூனைகளுக்கும் சேவகனா இருக்கிறதுல ரொம்ப பிரியப்படுறாங்க.
They are no children, but they are voluntarily become servant of cats and dogs because that attitude is there. You cannot avoid it.
அவர்களுக்கு குழந்தைகள் இல்லை, ஆனா வழிய அவர்களா நாய்களுக்கும் பூனைகளுக்கும் சேவகன் ஆயிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த மனப்பான்மை இருக்கு, அதை தவிர்க்க முடியாது.
If you have nothing to serve your wife, your children, then you have to
நீங்க சேவை செய்யறதுக்கு மனைவி இல்ல, குழந்தைகள் இல்ல, எதுவுமே இல்லைன்னா அப்ப பூனை நாய்க்கு நீங்க சேவை பண்ணணும், அது உங்களுடைய இயற்கை. உங்களால தவிர்க்க முடியாது, சேவை புரியறது தான் உங்களுடைய தர்மம். இப்போ மொத்த கருத்து என்னன்னா, அந்த உச்சமானவருக்கு சேவை புரியணும். இப்ப நம்மளுடைய சேவை இந்த அடையாளங்களோட இருந்துட்டு இருக்கு. ஏன்னா நாம இந்த பௌதிகமான உடலை கொண்டிருக்கிறதால நம்ம அதனால எத்தனையோ வகையான சேவைகளை உற்பத்தி பண்ணியிருக்கோம்.
தன்னுடைய
தண்ணி இருக்குன்னா அதனுடைய அந்த திரவ நிலையிலிருந்து அதிகமாக எதுவும் இருந்துட முடியாது. அதே மாதிரி இப்போ நம்ம சேவகண்ட நிலையை தாண்டி வேறு எதுலையும் இருந்துட முடியாது. ஆனால் நமக்கு எத்தனையோ அடையாளங்கள் இங்கே இருக்கிறதுனால நம்முடைய சேவை அந்த அடையாளங்களோடு செய்யப்படுது. அதுதான் வித்தியாசம்.
Now, when we become free from the designation and we come to our senses and render service to the Lord, that is our position of freedom, real position.
இந்த அடையாளங்களிலிருந்து நம்ம விடுபட்டு வரும்போது பகவானுக்கு சேவை செய்யணும் அப்படின்ற அந்த அறிவு நமக்கு வருது. அதுதான் நம்முடைய சுதந்திரமான நம்முடைய நிலை. அதுதான் உண்மையான நிலை.
Yes, Lord says, jada jada hi dharmasya glani bhavati. Jada jada hi dharmasya glani bhavati means that whenever there is some discrepancy in the modes of rendering service of the living entities.
அதனால இங்கே பகவான் சொல்றார், எதா எதா ஹி தர்மஸ்யா கிளானிர் பவதி அப்படின்னா, எப்பெல்லாம் இந்த உயிர் வாழிகள் சேவை புரியறதுல குறைகளை ஏற்படுதோ, தர்மஸ்ய அப்படின்னா ஏற்கனவே நான் உங்களுக்கு விளக்கியிருக்கேன், தர்மஸ்ய அப்படின்னா உண்மையான இயற்கை, தர்மம் அப்படின்னா நம்பிக்கை அல்ல.
Dharma is not a designated faith. Dharma is my real nature. So when the real nature of the living entity are jeopardized, then at that time to make the adjustment of the Lord comes.
Dharma என்றது அடையாளங்களுடனான நம்பிக்கை அல்ல. தர்ம உண்மையான இயற்கை. உயிர்வாளிகளுடைய அந்த உண்மையான இயற்கை எப்போ தடைபட்டு போகுதோ அந்த சமயத்தில் அதை சரி செய்யறதுக்காக பகவான் வர்றார்.
ஜதா ஜதா ஹி தர்மஸ்ய க்லானி பவதி அண்ட் உப்புத்தானம் whenever there is some discrepancy in the natural sequence and natural life of the human being.
யதா யதா ஹி தர்மஸ்ய க்லானிர் பவதி மற்றும் அபியுத்தானம், எப்பெல்லாம் இயற்கையின் செயல்பாடுகளில் மேலும் இயற்கையான மனித வாழ்க்கையில தடைகள் ஏற்படுதோ,
அண்ட் தென் ஆர்டிஃபிஷியல் இன்க்ரீஸ் ஆஃப் சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன் அட் தட் டைம் வென் தேர் இஸ் டூ மச் சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன்,
எப்பெல்லாம் செயற்கையான புலன் இன்பங்கள் அதிகரிக்குதோ அந்த சமயத்தில்,
ஜஸ்ட் லைக் லார்ட் புத்தா when did he appeared in India, the condition of his appearance, whereas you know.
உதாரணத்துக்கு புத்தர் எப்போ அவர் தோன்றினார், அவர் இந்தியாவில் தோன்றினார், அவர் தோன்றிய போது இருந்த சூழ்நிலை என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம்.
I shall still explain. Well, India was too much busy in animal slaughter.
இருந்தாலும் நான் உங்களுக்கு விளக்குறேன், இந்தியாவில் மிருக வதைகள் மிகவும் ரொம்ப அதிகமான சமயத்தில் அவர் தோன்றினார்.
Of course, the Hindus, there are basic principles animal slaughter.
உறுதியா இந்துக்கள் மத்தியில மிருக வதைன்னு வரும்போது அதுக்கான வேத கொள்கைகள் இருக்கு.
They are just like in Mohammedans also, they have got some principle for animal slaughter.
இஸ்லாமியர்கள் இடையிலும் கூட மிருக வதைக்குன்னு ஒரு சில கொள்கைகள் வச்சிருக்காங்க.
You know, those who have read Quran, the Mohammedan religion allows animal slaughtering once in a year, which is called Qurban.
Quran படிக்கிற உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், இஸ்லாமியர்கள் மதத்தில் மிருக வதை அனுமதிக்கப்படுது வருஷத்தில் ஒரு முறை, அதுக்கு பேரு கோரவாணி.
And they can slaughter animals in the mosque.
அப்ப அவங்க மசூதிகளில் மிருகங்களை வதை செய்யலாம்.
Similarly, in the Vedic religion also, the animals are allowed to be slaughtered in some sacrifice.
அதே மாதிரி வேத மதங்களிலும் கூட யக்ஞங்களில் மிருகங்களை வதை செய்யறதுக்கு அனுமதிக்கப்படுது.
But no religion, either Mohammedan or Hindu, I do not know in detail of the Christian religion, but they do not allow animal slaughter in the slaughterhouse.
ஆனால் எந்த மதத்திலையுமே, அது இந்து மதமாக இருக்கலாம், இஸ்லாம் மதமாக இருக்கலாம், கிறிஸ்தவ மதத்தை பற்றின விவரங்கள் எனக்கு தெரியாது, கசாப்பு கடைகளில் மிருகங்களை கொள்றதுன்றது அனுமதிக்கப்படுறது கிடையாது. அதுக்குன்னு சில குறிப்பிட்ட சட்டத்திட்டங்கள் இருக்கு. எப்படி இருந்தாலும் அது வந்து மதம் சார்ந்த விவரங்கள்.
India was too much addicted for animal slaughtering. Under the free of baby sacrifice, the Lord Buddha appeared.
வேத யஜ்யங்கள் என்ற பெயரில் மிக அதிகமான மிருக வதைகள் இந்தியாவில் நடந்த போது புத்தர் அவதரிச்சார்.
Why they misused the Vedic injunction? They misused the injunction of the Vedic.
ஏன்னா அவர்கள் வேதங்களுடைய உபதேசங்களை, வேத கொள்கைகளை துஷ்பிரயோகம் செய்தாங்க. அதனால இந்த மிருக வதைகள் நிறுத்தப்படணும்ன்றது அவர் பிரச்சாரம் பண்ணார். வேத உபதேசங்களை கூட அவர் ஏற்றுக்கொள்ளல. அதனால தான் புத்தருடைய பிரச்சாரம் வந்து ஏற்றுக்கொள்ளப்படலை. ஒரு சமயத்தில் இந்தியாவில் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பேரரசர் அசோகருடைய காலத்தில் இந்தியா முழுக்க புத்த மதமாக மாறினது. அதன் பிறகு சங்கராச்சாரியார் தோன்றி மறுபடியும் அவர்களை வேதாந்திகளாக மாற்றினார். அதனால் புத்த மதம் வந்து இந்தியாவை விட்டே நடைமுறையில் தூக்கி எறியப்பட்டது. இதெல்லாம் வரலாற்று உண்மைகள்.
The natural sequence of living entity is geopardic. At that time, non-religious principle, unnatural life becomes prominent and people become embarrassed.
உண்மை என்னன்னா, இயற்கையான உயிர்வாளிகளுடைய வாழ்க்கை முறை தடைபட்டு போகும்போது, அதர்மத்தினுடைய கொள்கைகள் இயற்கைக்கு மாறான வாழ்க்கை முறை ஓங்கி இருக்கும்போது மக்கள் மிகவும் தர்ம சங்கடத்துக்குள்ளாகிறாங்க. அச்சமயத்தில் கடவுளுடைய அவதாரங்கள்
அவதரிக்கப்படுது. Means the natural sequence of life. When there is some discrepancy in that natural sequence of life and there is artificial way of life, at that time the Lord or His representative comes either as incarnation or the representative of God. That is the rule.
Yada yada hi dharmasya glanir bhavati paratha. Yepellam iyarkiyana vaalkai muraiyile kuraigal irukko, ஏற்கனவே நான் விளக்கியிருக்கிற மாதிரி மதம் அப்படின்னாவே இயற்கையான அந்த வாழ்க்கை முறை முரண்பட்டு இருக்கோ, எப்பெல்லாம் செயற்கையான வாழ்க்கை முறை ஓங்கி இருக்கோ, அந்த சமயத்தில் பகவான் அல்லது அவருடைய பிரதிநிதிகள் வராங்க, அல்லது அவருடைய அவதாரங்கள் கடவுளுடைய பிரதிநிதிகள் இங்கே அவதரிக்கிறாங்க. அதுதான் விதி.
And abhuthanam adharmasya, unnatural life. When they are too much addicted to unnatural life, at that time the Lord takes his appearance.
Yada yada hi dharmasya glanir bhavati parata atrum abhyuthanam adharmasya. செயற்கையான வாழ்க்கை, எப்பெல்லாம் மக்கள் இந்த செயற்கையான வாழ்க்கையில் மிகவும் அடிமைப்பட்டு போகிறாங்களோ, அந்த சமயத்தில் பகவான் அவர் தோற்றத்தை எடுக்கிறார்.
Why? It is necessary.
ஏன் அது அவசியமானதா இருக்கு.
பரித்ராணாயம சாதனா ஆல்வேஸ் யூ நோ தேர் இஸ் ஆல்வேஸ் எ கிளாஸ் ஆஃப் மென் ஹூ ஆர் ஆல்வேஸ் காட் ஃபியர். தேர் மே பி தி பர்சன்டேஜ் ஆஃப் சச் பர்சன்ஸ் வெரி ஸ்மால்.
பரித்ராணாய சாதனா, நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா, எப்பவுமே கடவுள் மீது ஒரு பயம் இருக்கக்கூடிய மக்கள் இருக்க தான் செய்கிறாங்க. அவர்களுடைய எண்ணிக்கை சதவீதத்தில் குறைவாக இருக்கலாம் கூட.
பட் தேர் வில் பி சம் பர்சன்ஸ் ஹூ ஆர் டிவோட்டட் டு காட்.
ஆனாலும் அவர்கள் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம், அதுதான் இயற்கை. அவர்களுடைய எண்ணிக்கை சதவீதம் குறைவா இருந்தாலும் அவர்கள் கடவுளுக்கு பக்தியோடு இருப்பாங்க. அவர்கள் சாதுக்கள் அழைக்கப்படுறாங்க. சாது அப்படின்னா அதுக்கான விளக்கம் இங்க இருக்கு. அப்படின்னா தொண்டர்கள், சேவகர்கள்.
Who is a saint, who is a sadhu, that description is given. Hithik sama, karunika.
Yaar sadhu, andha vilakkam inge irukku. Hithik sama, karunika.
Hithik sama, karunika, swida, sarvahutana, ajata, satrava, shanta, sadhava, sadhu, bhushana. This is the definition of sadhu. Saint. Who is a saint? A saint is called who is very tolerant to the atmosphere.
சாதுக்கான வரையறை இங்க இருக்கு. யார் சாது? சாது அப்படின்னா மிகவும் பொறுத்து கொள்ளக்கூடியவர், மிக அதிகமான பொறுமை கொண்டிருக்கக்கூடியவர்.
You have got very good example of Lord Jesus Christ, a great saint or sadhu, you are supposed more than sadhu. Now just see his behavior, how much tolerant you are. You are being crucified and you are praying God, oh Lord, forgive these people what they are doing.
உங்களுக்கு மிக சிறந்த உதாரணம் இருக்கு, அது இயேசு கிறிஸ்து. அவர் மிகப்பெரிய சாது. அவர் உறுதியா சாதுவை விட மேலானவர்னு கூட சொல்லலாம். அவருடைய நடத்தை எப்படி இருந்தது பாருங்க, எந்த அளவுக்கு அவரை பொறுத்து கொண்டார் பாருங்க. அவர் சிலுவையில் அறிஞ்சப்போ அவர் கடவுள்கிட்ட என்ன பிரார்த்திச்சார், இந்த மக்களை தயவு செய்து மன்னிச்சிடுங்க, அவங்க என்ன செய்யறாங்கன்றது அவங்களுக்கு தெரியல.
This is the significance of sadhu. Hithik sama, karunika. For their personal sake, they're always very tolerant, but they're very kind to all people, all living entities.
இதுதான் சாதுவோட முக்கியத்துவம். Hithik sama, karunika. அவர்களுக்காக எப்பொழுதுமே மிகவும் பொறுத்து கொள்வாங்க. ஆனால் மக்கள் மத்தியில் அவர்கள் மிகவும் கருணை உள்ளவர்களாக இருப்பாங்க. எல்லா உயிர்வாளிகளுக்கும் அவர்கள் கருணை உள்ளவர்கள்.
Very kind. In spite of their all disadvantages, they try to give something, real knowledge to the people in general.
மிகவும் கருணை உள்ளவர்கள். என்ன குறைகள் இருந்தாலும் அதையெல்லாம் மீறி மக்களுக்கு, பொதுமக்களுக்கு உண்மையான ஞானத்தை கொடுக்கறதுக்கு முயற்சிப்பாங்க.
And Srida Sarvutana, and a sadhu is not a friend of a particular class, particular community or particular country. No.
ஒரு சாதுன்றவர் ஒரு குறிப்பிட்ட வகுப்பினருக்கோ, குறிப்பிட்ட சமுதாயத்துக்கோ, குறிப்பிட்ட நாட்டுக்கோ மட்டும் நண்பர் அல்ல. காரணிகா சுகிருத சர்வதேகினம் அவர்.
A sadhu, a saint is he who is friend of all, not only of human beings, even of animals and less than animals. These are the qualifications of sadhu.
ஒரு சாது ஆனவர் எல்லாருடைய நண்பர். அவர் மனிதர்களுக்கு மட்டுமல்ல, மிருகங்களுக்கும் கூட, மிருகங்களை விட தாழ்ந்தவர்களுக்கும் கூட அவர் நண்பரே. இதுதான் ஒரு சாதுவுக்கான தகுதி.
அஜாத சத்ரவா, and they have no enemy. They are not anyone's enemy. Everyone's friend.
அஜாத்த சத்ரவா, அவர்களுக்கு எதிரிகளே கிடையாது. அல்லது அவர்கள் யாருக்கும் எதிரிகள் கிடையாது, எல்லாருடைய நண்பர்.
Enemy of course, sir, even the greatest man will find some enemy. This is the nature of this world. Even the most perfect man will have some enemy. So,
இங்கு
that is the one thing.
இருக்கிறதுலே மிகப்பெரிய நபரா இருந்தாலும் நீங்க அவருக்கு எதிரி இருக்கிறத பார்க்கலாம். அதுதான் இந்த உலகத்தோட இயற்கை. அவர் மிகவும் பக்குவமானவரா இருந்தாலும் கூட அவருக்கும் சில எதிரிகள் இருக்க தான் செய்வாங்க.
But this sadhu, this saint is no one's enemy. He is friend of enemy. Tithiksava karmika suida sagabhutana ajato satrava shanta. They are nobody's enemy. And shanta, all a peaceful. These are the qualifications of sadhu.
ஆனால் சாது யாருடைய எதிரியும் அல்ல, அவர் எல்லோருக்கும் நண்பர். திதிக்ஷவா காரணிக்கா சுகிருத சர்வதேகினாம் அஜாத சத்ரவ சாந்த. அஜாத, அவர் யாருடைய எதிரியும் இல்லை, மற்றும் சாந்த, அவர் எப்பவும் அமைதியாக இருப்பார். இதுதான் சாதுவுக்கான குணங்கள்.
Paripranaya sadhuna, sadhuna. The Lord is very much anxious for the saintly person who has sacrificed everything for the service of the Lord. They are very, very dear to the Lord.
Inge Bhagavan solrar, na varren, alladhu enudaiya pradhinidhigal varanga, yenna பரித்ராணாய சாதுனாம், சாதுனாம். பகவான் இந்த சாதுக்கள் மீது மிகவும் ஆர்வத்தோடு இருக்கார். அவர்கள் இந்த பகவானுடைய சேவைக்காக எல்லாத்தையும் அர்ப்பணித்தவர்கள். அவர்கள் பகவானுக்கு மிக 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 பிரியமானவர்கள்.
Lord cannot tolerate any insult or any misbehavior.
ஒரு சாதுவிடத்தில் தவறாக நடந்து கொண்டாலோ அல்லது அவரை அவமானப்படுத்திட்டாலோ பகவான் அதை பொறுத்துக் கொள்வதே இல்லை. சாதுக்களை அவமானப்படுத்தினா சாதுக்கள் அவர்களா அதை பெருசா எடுத்துக்கொள்றதில்லை, அவங்க அதை பத்தி கவலைப்படுறதில்லை. ஆனா பகவான் எப்பவும் அதை பொறுத்துக் கொள்றதே இல்லை.
ஜஸ்ட் லைக் எ ஸ்மால் வாட் யுவர் சைல்ட் இஃப் சம்படி ஸ்லாப்ஸ் இன் தி ஸ்ட்ரீட் தென் பாய் மே எக்ஸ்கியூஸ் ஆல்ரைட் பட் ஹிஸ் ஃபாதர் அண்ட் மதர் வில் நெவர் டாலரேட் வை யூ ஹேவ் ஸ்லாப் மை சன்.
இப்போ ஒரு சின்ன பையன் இருக்கான், தெருவில் யாரோ ஒருத்தர் வந்து ஒரு அறை விட்டுறார். அந்த பையன் சரி ஒரு அடி விழுந்துருச்சு அவ்வளவுதானே விட்டுட்டு போகலாம். ஆனா அந்த பையனோட அப்பா அம்மா பார்த்தாங்கன்னா அதை பொறுத்து கொள்ள மாட்டாங்க. ஏன் நீ என் மகன் அடிச்ச? அது இயற்கையானது.
Similarly, the sadhu who is a great devotee of the Lord, they might be tolerant, he can crucify, he can do any misbehavior to him. He is never angry. But God will never tolerate. We must always remember that.
அதே மாதிரி ஒரு சாது பகவானுடைய மிகச்சிறந்த பக்தர். அவர் எதையும் பொறுத்து கொள்ளலாம். அவரை நீங்க சிலுவையில் அறையலாம், அவர்கிட்ட நீங்க தவறா நடந்து கொள்ளலாம், அவர் கோபப்படவே போறதில்லை. ஆனா பகவான் அதை பொறுத்து கொள்ளவே மாட்டார். அதை நீங்க எப்பவுமே நினைவு வச்சுக்கணும். அவர் ஒரு விசேஷ பாதுகாப்பு, ஒரு விசேஷமான கவனம் செலுத்துறார் சாது மேல.
பகவத்கீதையில
நீங்க பாக்கலாம், சமோகம் சர்வபூதேஷு நமே த்வேஷோஸ்தினா பிரியா. பகவான் சொல்றார் நான் எல்லாருக்கும் சமமானவன்.
அதர்வைஸ் ஹவ் கேன் யூ காட் ஈக்குவல் டு எவ்ரிவன்? எஸ், ஐ அம் ஈக்குவல் டு எவ்ரிவன். Nobody is my enemy and nobody is my friend.
அப்படி இல்லனா அவர் எப்படி கடவுளா இருக்க முடியும்? அவர் எல்லாருக்கும் சமமானவர். ஆமா, நான் எல்லாருக்கும் சமமானவன். யாரும் என்னுடைய எதிரியோ யாரும் என்னுடைய நண்பனோ கிடையாது.
சமோகம் சர்வபூதேஷு நமே தேசஸ்ய நா பிரியா. நோபடி இஸ் மை எனிமி, நோபடி இஸ் மை ஃப்ரெண்ட், ஐ அம் ஈக்குவல் டு.
யாரும் என்னுடைய எதிரி அல்ல, யாரும் என்னுடைய நண்பனும் அல்ல, நான் எல்லோருக்கும் சமமானவன்.
பட் ஜேது பஜந்தி மாம் சித்யா தேசு தே மை, பட் எனிஒன் ஹூ இஸ் டிவோட்டட் டு மீ, ஓ ஐ ஹவ் தட் பர்టిక్యులர் அட்டென்ஷன் ஃபார் ஹிம்.
ஆனால் யாரொருவர் எனக்கு பக்தி செலுத்துறானோ நான் குறிப்பா அவன் மீது கவனம்
செலுத்துறேன்.
அவர் சமமானவரா இருந்தாலுமே யாரொருத்தர் அவருடைய பக்தரோ, யாரொருத்தர் எப்பொழுதும் கிருஷ்ணரையே நினைச்சிட்டு இருக்காரோ, கிருஷ்ண உணர்வுலேயே இருக்காரோ, அவருக்கு விசேஷமான பாதுகாப்பு கொடுக்கிறார்.
Therefore, Lord Krishna declares in the Bhagavad Gita, Kaun te apratijanihi namai vastat pranashati. My dear, Kaun te Arjuna, you can declare it in the, to the world that my devotee will be never vanquished. Never he vanquished.
அதனால தான் பகவத் கீதையில பகவான் அறிவிக்கிறத நீங்க பார்க்கலாம். கௌந்தேய பிரதிஜானேகி நமே பக்த பிரணசதி. எனதருமை கௌந்தேயா அர்ஜுனா, என்னுடைய பக்தன் எப்பொழுதுமே வீழ்வதில்லை அப்படின்றத நீ இந்த உலகுக்கு அறிவிப்பாயாக என்றார்.
The same thing is said. What is the mission of Lord? Why does he come down? Now, that is explained here.
அதே தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. பகவானுடைய நோக்கம் என்ன, எதுக்காக அவர் கீழே இறங்கி வர்றார், அது இங்க விளக்கப்பட்டிருக்கு.
He says, Paritrana Sadhuna, I come down, I incarnate myself, or I send my representative only for the protection of the sense person.
அவர் சொல்றார், பரித்ராணாய சாதுனா, நான் கீழே இறங்கி வர்றேன், நானே அல்லது என்னுடைய பிரதிநிதிகள் அனுப்புறேன், ஒரே காரணம் சாதுக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக.
And vinashaya to duskritam.
Melum vinashaya chatuskritam.
Duskritam are those who are miscreants, just to finish them.
Yarellam dustargalo avargalai alippadarkagavum.
The Lord Krishna's mission this was two things. Paritrana sadhanam vinashaya to duskritam. He wanted to establish Arjuna, the five brothers, the most pious and devotees and kshatriyas. He wanted to establish them for ruling over this world and he wanted to vanquish the party of Arjuna.
Bhagavan Krishnarudaya nokam rendu vishayangal, paritranaya sadhanam vinasaya chatuskritam. Megavum punniyamana bhaktargalana kshatriyargalana Arjunar matrum avarudaya ஐந்து சகோதரர்களை இந்த உலகத்தை ஆள்றதுக்காக நிலைநாட்டணும், துரியோதனனுடைய படையை வந்து அழிக்கணும் அப்படின்றது தான் அவருடைய நோக்கம்.
That was his mission. Two things. Paritranam sadhanam vinashaya cha duskritam. Dharma samsthapanarthaya. And another mission is to establish what is real religion. What is real?
அதுதான் அவருடைய நோக்கம். ரெண்டு விஷயம், பரித்ராணாய சாதுனா வினாசாய சதுஸ்கிருதம், தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய. இன்னொரு நோக்கம் என்னன்னா, உண்மையான மதம் என்ன, என்ன தர்மம் என்ன, என்னன்றத நிலைநாட்டுறது.
In the name of religion, so many things are going on. But the real religion is that we must know that our natural function is to render service to the Lord.
மதம்ன்ற பேர்ல பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஆனா உண்மையான மதம்ன்றது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்முடைய இயற்கையான செயல்பாடுகள் முழுமுதல் கடவுளுக்கு சேவை புரியறது,
அவ்வளவுதான்.
அதுதான் உண்மையான மதம்.
And forgetting this principle of life under designation of this matter, I am serving, giving my service to so many things.
மேலும் வாழ்க்கையின் இந்த கொள்கைகளை மறந்துட்டு இந்த ஜடத்துடனான அடையாளத்தோடு நான் என்னுடைய சேவையை பல விஷயங்களுக்காக செய்து கொண்டிருக்கேன்.
That means because I am naturally not just like you take the knife. Now what is the function of knife?
ஒரு கத்தி எடுத்துக்கோங்க, அந்த கத்தியோட வேலை என்ன?
Knife function is to cut. You can cut a pencil and you can cut your throat.
கத்தியோட வேலை வெட்டுறது. நீங்க பென்சிலையும் வெட்டலாம், நீங்க உங்க கழுத்தையும் வெட்டலாம்.
The function of the knife is nothing but when you cut a throat, then the knife becomes polluted.
கத்தியோட வேலை வெட்டுறது தவிர வேற எதுவும் இல்லை. ஆனா நீங்க கழுத்தை வெட்டும் போது அந்த கத்தி கலங்கப்பட்டு போகுது. தொந்தரவு பண்ணாதீங்க, உட்காருங்க.
Similarly, the function of the living entity, the original natural function is to render service.
அதே மாதிரி உயிர்வாளிகளுடைய உண்மையான செயல்பாடுகள், இயற்கையான செயல்பாடுகள் சேவை புரிகிறது.
And when the service is misused, it is rendered where the service should not be rendered. When it is misused, that is called dharmasya glani. That means discrepancy in the natural function of human life.
மேலும் அந்த சேவை எப்போ துஷ்பிரயோகம் செய்யப்படுதோ, எங்க சேவை செய்யப்படக்கூடாதோ அங்க செய்யப்படும் பொழுது, அது துஷ்பிரயோகம் செய்யும் போது அதுக்கு பேரு தர்மஸ்ய கிளானி.
So when God comes, he has three functions. He gives protection to the saintly person. He vanquishes the irresponsible or irreligious or demonic persons. And
அதனால பகவான் இங்க வரும்போது அவர் மூன்று செயல்களை செய்றார். சாதுக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறார், பொறுப்பில்லாத அதர்மமான அசுரர்களை அழிக்கிறார், தர்மத்தை நிலைநாட்டுறார். தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. அவர் ஒரே ஒரு முறை மட்டும்தான் வர்றாருன்றதல்ல, அவர் பல பல முறை அவர் வர்றார்.
ஏன்னா
இந்த பௌதிக உலகம் அப்படிப்பட்டது. இங்க எல்லாத்தையும் சரி செய்துட்டு போனாலும் மறுபடியும் இங்க ஏதாவது அழிவு ஏற்படும். உதாரணத்துக்கு இங்க முதல்ல போர் நடந்தது, அந்த போர் நிறுத்தத்தின் போது சில ஏற்பாடுகள்லாம் செய்து ஜெர்மனிக்கும் அடுத்த பார்ட்டிக்கும் இங்க சமரசம் பேசி அமைதி ஏற்படுத்தினாங்க. ஆனா மறுபடியும் ரெண்டாவது போர் நடந்தது, இப்ப மறுபடியும் மூணாவது போருக்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்குது.
அதனால
இந்த உலகம் அந்த மாதிரியானது. நீங்க இங்க நல்ல ஏற்பாடுகள்லாம் செய்தாலுமே கூட படிப்படியா சிதைந்து போகும்.
This is the function of the time, kala. That's like you build a very nice house. After 50 years, it deteriorates.
இது வந்து காலத்தோட செயல்பாடுகள். இப்போ நீங்க ஒரு நல்ல வீடு கட்டுறீங்க, பெரிய வீடு கட்டி வைக்கிறீங்க, 50 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா அது சிதைந்து போகும்.
And after 100 years, it more deteriorates.
100 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா அது இன்னும் அதிகமா சிதைந்து போகும்.
Take for example your body. When it was newly born, when I was a child, a very good looking child, everyone is kissing and everyone is wet. Now I am becoming old and nobody cares.
உங்களுடைய உடலையே உதாரணம் எடுத்துக்கோங்க. அது புதுசா பிறந்த போது, குழந்தையா இருக்கும் போது ரொம்ப இளமையாக இருக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அந்த குழந்தை பார்க்குறதுக்கு எல்லாருமே முத்தம் விடுவாங்க, எல்லாருமே அதை கவனிப்பாங்க. ஆனால் இப்போது வயசானதுனால யாரும் அதை பற்றி கண்டுக்கிறதே இல்லை. இதுதான் ஜட இயற்கையோட செயல்பாடுகள்.
If you make a very good adjustment, gradually it will glide down to the lowest level.
நீங்க மிக அற்புதமான ஏற்பாடுகள் எல்லாம் செய்தாலுமே கூட அது மிகவும் ஒரு தாழ்ந்த நிலைக்கு சிதைந்து போயிடும்.
Therefore, it requires a periodical adjustment. For that reason, the Supreme Lord or the Supreme Lord.
அதனாலதான் இதுக்கு அப்பப்போ சில ஏற்பாடுகள் சரி செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு. அந்த காரணத்துக்காக தான் முழுமுதற் கடவுளோ அல்லது அவருடைய பிரதிநிதிகளோ இங்கு வராங்க. அது இங்க விளக்கப்பட்டிருக்கு. பரித்ராணாய சாதனாம் விநாசாய சதுஷ்கிருதாம். சாதுக்களை பாதுகாக்கிறதுக்காகவும் நம்பிக்கை இல்லாதவர்களை அழிக்கிறதுக்காகவும் உயிர்வாளிகளுடைய உண்மையான செயல்பாடுகளை நிலைநாட்டுறதுக்காகவும் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகை யுகை நான் கீழே வரேன். ஒரு முறை மட்டும் இல்லை, பல முறை பல யுகங்களில் நான் வருகிறேன். அதுதான் பகவான் கிருஷ்ணருடைய செயல்பாடுகள். மிக்க நன்றி. இப்போ நீங்கள் ஏதாவது கேள்விகள் கேட்கலாம்.